சராசரி குழந்தையாக பிறந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 78 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தபோது அகிலம் வணங்கும் மகாத்மாவாக ஆகியிருந்தார். வாழ்வாங்கு வாழ்ந்ததால் வானுரையும் தெய்வமானார். அவரை ஒருமுறை அவர் கூறும் செய்தி என்ன என்று வினவிய பொழுது, என் வாழ்வே நான் தரும் செய்தி என்று கூறினார். அவருடைய வாழ்க்கை அவருடைய கொள்கைகளின் வெளிப்பாடாக இருந்தது. சிந்தனை, சொல், செயல் மூன்றும் முரண்பாடின்றி ஒன்றாகவே இருந்தன. அவர் எல்லா இந்தியரையும் போலவே இறைவனின் திருவடிகளை அடைவதே, மோட்சம் அடைவதே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டார். அவர் இறைவனை நேருக்கு நேர் பார்த்துவிட வேண்டும் என்று விரும்பினார். அப்படி இறைவனை அடைய அவர் மேற்கொண்ட வழி இறைவன் உறையும் கோயில்களான மக்களுக்கு தொண்டு செய்வதாகும். அந்த மக்கள் தொண்டுதான் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தது. அவருடைய பார்வையில் அரசியல் என்பது இறைவனுக்கு இயற்றும் தொண்டு ஆகும். ஆகவே அரசியல் என்பது தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். அதிலே சுயநலம் கூடாது, பொதுநல நாட்டமே இருக்க வேண்டும். கடவுளே சத்தியம் என்று சொல்லி வந்த மகாத்மா பின்னர் சத்தியமே கடவுள் என்று சொன்னார். சத்தியமான கடவுளை அடைய உள்ள ஒரே வழி அகிம்சையே என அறிவித்தார். கடவுளை அடைய மேற்கொண்ட அரசியலிலும் அகிம்சையே வழியாக கொண்டார். துறவிகளுடைய நெறிமுறையாக கருதப்பட்டு வந்த அகிம்சையை வெகுமக்கள் போராட்ட நெறிமுறையாக கொண்டு வெற்றியும் கண்டார். இது அண்ணல் உலகுக்கு அளித்த புதிய செய்தி. உலக வரலாற்றில் முதன்முறையாக அகிம்சை விடுதலை போரில் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வெற்றியும் பெற்றது. அண்ணலின் அகிம்சை பிறரை துன்புறுத்தாமல் இருத்தல் என்னும் எதிர்மறை பொருள் மட்டும் உடையது அன்று, அது உயிர்களிடத்து அன்பு செய்தல் என்னும் ஆக்கப்பொருள் உடையது. அகிம்சை என்றால் நன்மைகளை செய்தல் என்னும் பொருள் உடையது. அந்த பொருளிலேயே அண்ணல் அகிம்சையை கடைபிடித்தார். வாழ்வின் இறுதி வரை அன்பாலே உலக மக்களின் நன்மைக்கு உழைத்தார். அன்புதான் தரத்தரப் பெருகும். அன்பு மட்டுமே மானிட வாழ்வை மாண்புறச் செய்யும். அண்ணல் அடிக்கடி கூறினார், என்னிடம் தருவதற்கு அன்புதான் உள்ளது, அதை தவிர தருவதற்கு உயிர் மட்டுமே உள்ளது என்று. அந்த அளவிடற்கரிய அன்புணர்ச்சியே அண்ணலை உலகத்தோர் துன்பமனைத்தையும் தனது துன்பமாக உணர வைத்தது. அவரை முதன் முதலாக பார்த்த ஆங்கில பத்திரிகையாளர் ஒருவர், அவருடைய கண்களில் உலகத்தின் சோகம் முற்றுமாயிருக்க கண்டேன் என்று எழுதியுள்ளார். அண்ணலின் அகிம்சை கொள்கை என்பது அவர் மட்டுமே கடைபிடிக்கக்கூடியது என்று அண்ணல் கருதவில்லை. தான் ஒரு அதிமனிதன் அல்ல, அதிமனித சக்திகள் தன்னிடம் இல்லை, அவைகள் தேவையும் இல்லை என்பதை அவர் வலியுறுத்தி கூறினார். ஏனெனில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எல்லோரும் வாழலாம் என்பதை காட்டி எல்லோரும் அகிம்சையுடன் வாழவே வேண்டும் என்று வலியுறுத்த விரும்பினார். ஒவ்வொரு சராசரி மனிதனும் மேலான வாழ்வு வாழ வேண்டும். தனி மனித ஒழுக்கமே சமூக ஒழுக்கத்தை உருவாக்கும் என்று அவர் போதித்தார். அண்ணல் வழியில் எல்லோரும் உயர வேண்டும் என்பதே அவருடைய வேணவா. அவர் வாழ்ந்த அன்பு வாழ்க்கையை நாம் வாழ முயல்வோம். இன்று மகாத்மா காந்தியின் அவதார நாள். அண்மையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்த நன்னாளை அனைத்து நாடுகள் அகிம்சை நாடாக, இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸாக உலகெங்கும் கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி அந்த சபை இன்று அனைத்து நாடுகள் அகிம்சை நாளை கொண்டாடுகிறது. இந்த முடிவு மனித குலத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியை உணர்த்துகிறது. அதாவது, வன்முறையும் ஆயுத போர்களும் எந்த பிரச்சனையையும் தீர்க்காது என்பது அந்த செய்தி. அகிம்சை எனும் அன்பு வழிதான் மனித குலத்தை உயிவிக்கும் ஒரே வழி என்பதை ஐநா சபை உலகுக்கு அறிவிக்கும் நாள் இந்நன்னாள். இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகள் இரண்டு உலகப் போர்களை நடத்தியவை. வன்முறையின் விளைவுகளை அனுபவித்த பின்னரே இந்நாடுகள் அகிம்சையே நல்வழி என்பதை உணர்ந்து உலகத்துக்கு செய்தியாக அதை இன்று அறிவிக்கிறது. அகிம்சையே மனிதகுலத்தை வாழ்விக்கும் என்பதை உலகுக்கு காட்டியவர் மகாத்மா என்பதால் தான் அவருடைய பிறந்த நாளை அகிம்சை நாளாக உலகம் கொண்டாடுகிறது. எல்லோரும் அமரநிலை எய்துகின்ற நன்னெறியை இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று மகாகவி முழங்கினார். அந்த நன்னெறியே காந்திய அகிம்சை நெறி. மகாகவி அறிவித்து பல ஆண்டுகள் கழிந்த பின்னர் உலக வல்லரசு நாடுகள் அந்த நன்னெறியை கொள்கை அளவிலாவது ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த ஐநா சபையின் முடிவு இந்தியாவுக்கு கிடைத்துள்ள, இந்தியர்களாகிய நமக்கு கிடைத்துள்ள பெருமை. நமக்கு இப்பெருமையை சேர்த்தவர் அண்ணல் காந்தி. ஆயுத பலத்தை நம்பி ஓய்ந்து போன உலக வல்லரசு நாடுகள் அகிம்சைக்கு மாறும் இத்தருணத்தில் இந்தியாவின் இன்றைய தலைமுறை வன்முறைதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு என நம்பி செயல்படுவது வேதனை தரும் உண்மை. இந்த போக்குக்கு காரணம் நாம் காந்தியை புரிந்து பயிலாமைதான். இன்றைய வன்முறை சூழல் மாறினால்தான் மக்கள் வாழ்வில் உண்மையான மகிழ்வும் அமைதியும் நிலவும். அந்த மாறுதலுக்கு ஒரே வழி நாம் மீண்டும் காந்தி காட்டிய அகிம்சை கொள்கையை கடைபிடிப்பதுதான். அண்ணல் காந்தி திரும்ப திரும்ப வலியுறுத்திய கொள்கை, குறிக்கோள் உயர்வாக இருப்பது மட்டும் போதாது, அதை அடைய மேற்கொள்ளும் வழிமுறைகளும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பது. எந்த லட்சியத்துக்காகவும் வன்முறையை மேற்கொள்ளல் ஆகாது என்பதே மகாத்மாவின் மகத்தான செய்தி. இந்த செய்தியின் மேன்மையை உணராது இன்றைய இளைய தலைமுறையினர் வன்முறை வழியில் ஈர்ப்பு கொள்கின்றனர். ஒவ்வொரு வன்முறை செயல்காரணம் ஒரு உன்னத லட்சியத்தை கூறத்தான் செய்கிறான். ஆனால் முடிவு மனிதகுல அழிவுதான். வன்முறைக்கு இன்னொரு காரணம் இன்றைய நுகர்வு கலாச்சாரமும் பொருள் பேராசையும். பொருளை போற்றி வணங்கும் வாழ்வுதான் மனித நுண்ணுணர்வுகளை கொன்றுவிடுகிறது. அண்ணல் சொன்னார், நாகரிகம் என்பது இச்சைகளை பூர்த்தி செய்வது அன்று, தேவைகளை கட்டுப்படுத்துவதுதான் நாகரிகம் என்று. எளிய வாழ்வு இன்பம் பயக்கும், அதுவே அகிம்சை வாழ்க்கை. வாழ்வின் எல்லா கூறுகளிலும் அகிம்சை வேண்டும், அதுவே இன்பம் பயக்கும். சாந்தி சாந்தி சாந்தி. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியர்களின் உரிமைகளுக்காக போராடிய போது உலகம் அதுவரை அறியாத ஒரு புதிய போர் முறையை உருவாக்கி கடைபிடித்தார். அதற்கென ஒரு புதிய பெயரையும் அவரே உருவாக்கினார். அதன் பெயர் சத்தியாகிரகம் என்பதாகும். மனிதகுலத்தின் சிந்தனை அகராதியில் இந்த புதிய சொல் நிலை பெற்றுவிட்டது. இந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் சத்தியத்தை, உண்மையை பற்றி நிற்றல் என்பதாகும். சத்தியாகிரகம் என்பது அகிம்சையை அடிப்படையாக கொண்டு ஒழுகும் போராட்ட முறை. அண்ணலின் அகிம்சை என்பது வாளாயிருப்பதல்ல, தீமையை முனைந்து எதிர்த்து ஒழிக்கும் கொள்கையாகும். தீமையை எதிர்க்காதே என்னும் நேர்பொருள் கொண்ட ரெசிஸ்ட் நாட் ஈவுள் என்னும் பைபிள் வாசகத்துக்கு தோல்ஸ்தாய் தீமையை தீமையால் எதிர்க்காதே என்று பொருள் சொன்னார். தோல்ஸ்தாயை வழிகாட்டியாக ஏற்ற அண்ணல் அந்த பொருளிலேயே செயல்பட்டார். அண்ணல் தீமையை எதிர்க்க வேண்டும், அதே நேரத்தில் தீமை செய்பவர் மீது அன்பு வைக்க வேண்டும். அப்படி நடத்துகிற போராட்டம்தான் சத்தியாகிரகம். சத்தியாகிரகம் என்பது கோழைகளின் ஆயுதம் அன்று, மகாவீரனின் ஆயுதம் அது. சத்தியாகிரகி என்பவன் தன்னுடைய கொள்கைக்காக சாவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். மேலும் தன்னை கொள்பவன் மீது வெறுப்பு காட்டாமல் அன்பு செலுத்த வேண்டும். தவறு செய்கிறவரின் தவற்றை அவனுக்கு உணர்த்தி அவன் மனதை மாற்றுவதே சத்தியாகிரகியின் நோக்கமாக இருக்க வேண்டும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என பாரதியார் சொன்னதும் இதையே. இன்முகத்துடன் சாக துணிவதற்கு போர்க்களத்தில் நின்று 1000 பேரை கொல்ல தேவைப்படும் வீரத்தை போல் 1000 மடங்கு வீரம் தேவை என்று அண்ணல் சொன்னார். போர்க்கள வீரனுக்கு இருப்பது ஆயுத சக்தி, சத்தியாகிரகிக்கு உள்ள சக்தி ஆத்மசக்தி. இந்த ஆத்மசக்திக்கு எதிரான வலிமையுள்ள சக்தி எதுவும் இருக்க முடியாது என அண்ணல் சொன்னார். அவருடைய ஆத்மசக்தியால் உலகையே கட்டி ஆண்ட ஆங்கில பேரரசின் வலிமையை எதிர்த்து வென்றார். சத்தியாகிரகியின் கோரிக்கையில் சத்தியம் இருக்க வேண்டும். சத்தியம் அவன் பக்கம் இல்லையெனில் அவனே தோற்பான் அல்லது அழிவான். யாருடைய தீமையை எதிர்த்து போராடுகிறானோ அவருக்கு தீங்கு நேராது. சத்தியாகிரகத்தின் பெருமையே இதுதான். பொய்மைக்கும் அநீதிக்கும் ஆதரவாக சத்தியாகிரகம் மேற்கொள்ள இயலாது. சத்தியாகிரகியின் பலமே அவனுடைய உண்மையும் நியாயமும் தாம். ஒரு உண்மையான சத்தியாகிரகிக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என்றார் மகாத்மா. யாரையும் வெல்வதற்கு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்படுவது இல்லை. சத்தியாகிரகி தன் கடமையை செய்துவிட்டு விளைவுகளை கடவுளிடம் விட்டு விடுகிறான். வரும் விளைவுகளை ஏற்றுக்கொள்கிறான். சத்தியாகிரகி தன்னுடைய கொள்கைகளுக்காக தன்னையே பணயம் வைக்கிறான். வன்முறை போரில் கோரிக்கையின் நியாயம் முக்கியமில்லை. கோரிக்கைக்கு ஆதரவாக உள்ள வன்முறை சக்தியே முக்கியமாகிறது. ஒருவன் தனக்கு ஆதரவாக வன்முறையை நாடுவதே அவனுடைய கோரிக்கையின் பலவீனத்தை காட்டுகிறது என்று அண்ணல் சொன்னார். சத்தியாகிரகி வன்முறையை கையாள இயலாமல் அகிம்சை போரை மேற்கொள்வதில்லை. வன்முறையை கையாள வாய்ப்புகள் இருக்கும் போதே அவன் வன்முறையை தவிர்த்து அகிம்சையை மேற்கொள்கிறான். இந்த சத்தியாகிரக போர்முறைதான் இந்தியாவின் விடுதலை போரில் எண்ணற்ற பெண்களை ஈடுபட வைத்தது. பெண்களுக்கு உள்ள மிகப்பெரிய சக்தியை அவர்களே உணரச் செய்தவர் அண்ணலே. உலக வரலாற்றில் காந்திய போரில்தான் அதிகமான பெண்கள் கலந்து கொண்டனர். சத்தியாகிரகமே உண்மையையும் நன்மையையும் நிலைபெறச் செய்யும். இன்றும் அம்முறையே தீமையை எதிர்க்க சரியான வழி. யார் மீதும் பகை கொள்ளாது, மனதிலே வன்மமின்றி தீமையை மட்டும் எதிர்த்து அழிக்க இதுவே வழி.